ज्ञान तिमिरांधस्य ज्ञानांजन चलागया ससुर मिलितमेना तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थादिदं मेन भूतले स्वयं रूप गदामयं तदातिं स्वभदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं सावृजादं सगगना रघुनाथान्तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सर्वललिता शिवशाखां च नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमले जयपदागस्वामिनिधि नामिने नमाचार्यपादानिताय गुरुपदायिने गौरगददामदाय नगरग्रामदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नम पंगजनाभाय नम पंगजमालिने नम पंगजनेत्राय नमस्ते पंगजांग्रिये। ஹரே கிருஷ்ணா. இன்று மிகவும் மங்களகரமான நாளில் நம்ம எல்லாரும் சந்திக்கிருக்கோம். இன்னைக்கு வந்து ஸ்ரீமதி ராஜாராணியோடைய ராதாகுண்ட அவதார தினம். ராதாகுண்டம் ஸ்ரீமதி ராஜாராணியோடைய சுரூபமாக சொல்லப்படுது. ஸ்ரீமதி ராஜாராணிக்கு மிகவும் பிரியமானது, கிருஷ்ணருக்கும் மிகவும் பிரியமான ஸ்ரீமதி ராஜாராணியோடைய ராதாகுண்டத்தோட அவதார தினம். இன்று உலக அளவில் எல்லா கௌரி வைஷ்ணவ பக்தர்களும் எல்லா வைஷ்ணவர்களும் இந்த அற்புதமான தினத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான ராதாகுண்டம் சில ரூபகோஸ்வாமியினால உபதேசாமிரதத்தில் ரொம்ப அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. சில ரூபகோஸ்வாமி பொறுப்பாக ஸ்ரீமதி ராதாகுண்டத்தை இந்த மாதிரி சொல்லியிருக்கார். வைகுண்டா ஜனிது வரா மதுபூர் தத்தாபி ரசோத்ரா துந்தாரண்யம் உதாரபாணி ரமணா தத்தாபி கோவர்த்தனா ராதாகுண்ட மிகா கோகுலபதி பிரேமாபதி லப்தாபினார். அதாவது ஸ்ரீ ரூபகோஸ்வாமி சொல்றார், வைகுண்டத்தை விட உயர்ந்தது இங்க இருக்கக்கூடிய மதுராபுரிங்கிற இடம், மதுரா விட உயர்ந்தது கோவர்தனம், அதாவது கிருஷ்ணர் கண்டுகளை மேற்கொண்ட கோவர்தனம், அந்த கோவர்தனத்தில் விட உயர்ந்தது ஸ்ரீமதி ராதாராணியோடைய ராதாகுண்டம். இந்த ராதாகுண்டம் மிக மிக அற்புதமானதும் புனித ஸ்தலங்கள்லாம் புனிதமானதாக கருதப்படுது. யார் தான் அந்த இடத்துல போய் வாழ விரும்ப மாட்டாங்க, யார் தான் அங்கே இருக்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஸ்ரீ ரூபகோஸ்வாமி குறிப்பிடுவார். ஸோ ராதாகுண்டம் ஆன்மீக லோகத்தில், கிருஷ்ணருடைய உலகத்தில், அதாவது இங்கே பௌதிக லோகத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாமே ஆன்மீக லோகத்திலேருந்து இறங்கி வந்தது. எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தில் வேலை செய்யும் போது தன்னுடைய சகாக்களோடு இங்கே வராரோ அதே மாதிரி தன்னுடைய ஆன்மீக உலகத்தோடு இங்கே வரார். இப்போ பிருந்தாவனம், மதுரா, கோவர்த்தனம், ராதாகுண்டம் இதெல்லாமே நித்தியமாக கிருஷ்ணருடைய வேலையில் ஆன்மீக லோகத்தில் உள்ள இடங்கள். ஸோ கிருஷ்ணர் ஆன்மீக லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரும் ராதையும் எப்பவுமே பிரேமத்தில் உன்னதமான நிலையில் இருக்காங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தை ராதாராணி வெளிப்படுத்துறாங்க, ராதாராணி மேல உள்ள பிரேமத்தை கிருஷ்ணர் வெளிப்படுத்துறார். அப்படி அவங்க ரெண்டு பேருமே கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த பிரேமமானது ராதாகுண்டம் சாமகுண்டமா ஆன்மீக லோகத்தில் எப்பவுமே நித்தியமாக வாசம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தோன்றும் போது அவர் ஸ்ரீமதி ராதாராணி தன்னுடைய வேண்டுகோள் விடுக்கிறார், அவங்களும் இங்கே வரணும்னு. அப்போ ஸ்ரீமதி ராதாராணி சொல்றாங்க, நான் கோவர்த்தனம் இதெல்லாம் இருந்தால் தான் அங்கே வருவேன்னு. இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார், நான் ஏற்கனவே அவங்களெல்லாம் பூலோகத்தில் அனுப்பிச்சிட்டேன். இப்படி பகவான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே கோவர்த்தனமெல்லாம் அங்கே தோன்றியது. அதே போல ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணரும் இங்கே தோன்றி பூலோகத்தில் வேலை செய்யும் போது ஒரு சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அரிஷ்டாசுரன்கிற அசுரனை வதம் செய்கிறார். இந்த அரிஷ்டாசுரன் எருது வடிவில், அதாவது மாடு வடிவில் உள்ள ஒரு அசுரன், அவனை கிருஷ்ணர் வதம் செய்கிறார். அரிஷ்டாசுரன் கம்சனால் அழுத்தப்படக்கூடிய ஒரு அசுரர்களை ஒருத்தன். கம்சன் கிருஷ்ணரை வதம் செய்யறதுக்காக எண்ணற்ற அசுரர்களை அனுப்பிச்சு வைக்கிறார். அப்படி ஆகக்கூடிய அசுரர்களை ஒருத்தர் தான் அரிஷ்டாசுரன். அரிஷ்டாசுரன் கிருஷ்ணரை கொல்லணுங்கிற எண்ணத்தில் விருந்தாவனத்துக்கு வரார். கோகுலத்தில் இருந்து கோவர்த்தனத்தில் கிருஷ்ணர் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அரிஷ்டாசுரன் வரார். அப்போ அரிஷ்டாசுரன் ஒரு அசுரனை தெரிஞ்சுட்டு கிருஷ்ணரும் பலராமரும் அந்த அசுரோட யுத்தம் செய்து கடைசியில் கிருஷ்ணர் அந்த அரிஷ்டாசுரனை வதம் செய்கிறார். அவனை பின்னங்கால் வழியாக போய் அவனை காலை சுருத்தி தூக்கி வீசும்போது அரிஷ்டாசுரன் பூமியில் வந்து அவன் உயிர் பிரியுது. இப்படி அரிஷ்டாசுரன் கொல்லப்படுறேன்னா அன்று மாலை கிருஷ்ணரும் அவருடைய நண்பர்களும் கோபிகள் இடத்துல வராங்க. ஸ்ரீமதி ராதாராணி, லலிதா, விசாகா போன்ற கோபிகள்லாம் அங்கே மாலையில் ஒன்று கூடுவாங்க. அந்த வீலைப்பிரிய இடத்துல கிருஷ்ணரும் அவருடைய நண்பர்களும் வரும்போது ஸ்ரீமதி ராதாராணி அவங்க போய்கிட்டு இருந்து கேட்டால், இன்னைக்கு கிருஷ்ணர் வந்து ஒரு எருது வடிவில், ஒரு மாடு வடிவில் அசுரனை வதம் செய்திருக்காருன்னு. அப்போ கேள்விப்பட்டோன்னே கிருஷ்ணர் ராதையிட்டு நெருங்கி விழும்போது ராதாராணி சொல்கிறாங்க, கிருஷ்ணா இன்னைக்கு நீ ரொம்ப அசுத்தமாயிட்ட, நீ நிறைய, அதாவது ஒரு ஒரு பசுவை கொண்ட பாவத்தை நீ செய்திருக்க, அதனால நீ ரொம்ப பாவி ஆயிட்டதுனால நீ ரொம்ப நிறைய என்ன சொல்றதுன்னா அசுத்தம் ஆயிட்டதுனால நீங்க அவங்களை நெருங்க கூடாது அப்படின்னு ராகரணி அவங்ககிட்ட சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணர் ஓ நான் அசுத்தமாயிட்டேன்னா அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு விளையாட்டுமா கேட்கிறார். அப்ப ராகரணி சொல்றாங்க, உலகத்தில் உள்ள எல்லா புனித ஸ்தலங்களில் நதிகளையும் நீராடினாதான் நீ தூய்மையடுவ, அதுக்கப்புறம் நீ எங்ககிட்ட வரணும்னு சொல்றாரு. இப்ப கிருஷ்ணர் நான் இதுக்காக உலகத்தில் புனித நதிகளுக்கு போகணும், அவங்களும் இங்க வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கால் கட்டைகள்ல பூமியில பதிக்கிறார். அப்ப கிருஷ்ணருடைய விருப்பப்படி எல்லா புனித நதியும் கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி தாமிரபரணி எல்லா புனித நதிகளும் அங்கே தோன்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் செய்து அங்க ஒரு பெரிய குளம் உற்பத்தி ஆகுது. அந்த குளத்துக்கு சாமக்குளம்னு பேரு. அந்த சாமக்குளம் வந்த உடனே கிருஷ்ணர் அதுல இறங்கி அவரும் ஒரு நண்பர்கள் நீராடுறாங்க. நீராடினு கிருஷ்ணர் வழியை வந்தோன்னு சொல்றா, இப்ப நான் வந்து எல்லா புனித நதியும் நீராடினேன், இதனால் நான் தூமா இருக்கிட்டு நீங்களாம சுத்தமா இருக்கீங்க, நீங்க தானே சுத்தமா இருக்கீங்க, என் குளத்துல வந்து குளிச்சுக்கலாமே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்போ ராஜாவணிக்கு அவங்களோட சைகளும் என்ன சொல்றாங்க, நாங்களே அவங்க குளத்துல வந்து குளிக்கணும், நாங்களே ஒரு குளம் செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க தங்க கையில் உள்ள வலையிலெல்லாம் கழட்டி அந்த பூமியில தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரொம்ப நேரமா தோண்டி அவங்க கழிச்சு போயிடுறாங்க. அப்ப கிருஷ்ணர் சொல்ற, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, நீங்க வேணா அந்த தோன்ற மறுச்சியில விட்டுட்டு என்னுடைய குளத்தில் குளிச்சு தூய்மை இருந்துருங்கன்னு சொல்றாங்க. அப்ப திருமணம் ராஜாவணி சொல்றாரு, அதுக்கு அவசியம் இல்லை, நாங்க உங்களோட தயவு இல்லாம இங்க குளத்தை உண்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோழிகிட்ட எல்லாம் சொல்றாங்க. இங்க பக்கத்துல மானச கங்கா இருக்கு, நம்ம மானசங்கங்கால வந்து தண்ணீர் எடுத்து வந்து இந்த குளத்தை நடத்தலாம்னு சொல்லிட்டு குளத்தை எடுத்துட்டு போய் மானசங்காக வந்து ஒரு ஒரு கோபியா தண்ணி எடுத்துன்னு வராங்க. இப்படி எடுத்துன்னு வந்து அவங்க ரொம்ப சோதா ஆயிடுறாங்க. அவங்க கிருஷ்ணர் பார்த்து அவங்க மேல பிரியத்தினால கிருஷ்ணர் சொல்றாரு, மற்ற நதிகளுக்கு எல்லாம் அதை கட்டளை விடுறார், தயவுசெய்து ராதா குண்டத்தை நீங்க இங்க ஒரு குளத்தை உண்டு பண்ணுங்கன்னு. அப்ப எல்லா புனித நதிகளும் கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி கண்டகி எல்லா நதிகளும் ஸ்ரீமதி ராஜராணியோட பாதத்துல நமஸ்கரிச்சு அவங்களுடைய சேவைக்காக வேண்டி நிற்கிறாங்க. ராஜராணியும் அவங்களோட சேவையை ஏற்றுக்கொள்றாங்க. இப்போ அங்க ஒரு அற்புதமான குளம் உற்பத்தி ஆகுது, அந்த குளத்துல கோபி எல்லாம் நீராடுறாங்க. அந்த குளத்து தான் ராஜா குண்டம் பேரு. அப்படி ராஜா குண்டம் தோன்றிய உடனே கிருஷ்ணருக்கு மிக ஆனந்தம், கிருஷ்ணரும் அதுல இறங்கி நீராடுறார். இப்படி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது ராஜா குண்டம். இந்த மாதிரி பூலோகத்துல கிருஷ்ணரும் ராஜையும் லீலை செய்தவர்கள் தான் ராஜா குண்டம் சாம குண்டம் சொல்லப்படுது. அது வந்து கிருஷ்ணருக்கு மட்டும் பிரியமானதுல ஸ்ரீமதி ராஜராணிக்கும் சாம குண்டம் ரொம்ப பிரியமானது. எப்படி சாமக்குண்டம் ராஜா குண்டம் அன்று இரவு 12 மணிக்கு அந்த இடம் அந்த நேரம் வந்து பகுலாஷ்டமின்னு சொல்லப்படுது. அந்த பகுலாஷ்டமி அன்னைக்கு ராஜா குண்டம் தோன்றியதுனால அது ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரமாக கருதப்படுறதுனால வைஷ்ணவர்கள்லாம் அந்த நேரத்தில் போய் ராஜா குண்டத்தில் நீராடுவாங்க. ராஜா குண்டத்தில் நீராடுறது பிரேமத்தில் குளிக்கிற பிரேம் ராஜராணியோட பிரேமத்துக்கும் ராஜா குண்டத்துக்கும் வித்தியாசம் கிடையாதுங்கிறதுனால புதுப்பாளர் நம்மளை எச்சரிச்சுட்டு இருக்கார். ராஜா குண்டத்தில் போய் விளையாடுறது அங்கே வந்து அசுத்தம் செய்கிற காரியங்களை செய்யக்கூடாதுன்னு தொகுப்பாக கண்டிச்சிருக்கார். அதனால பக்தர்கள் பொதுவாக ராஜா குண்டத்தில் நீராடுறது பிரபுபாதர் அனுமதிக்கல. ஆனால் எல்லா வைஷ்ணவரையும் வேண்டி கேட்கும்போது பிரபுபாதர் ராஜா குண்டம் தோன்றிய தினத்தன்று மட்டும் நீராடுவதற்கு, அதாவது அதுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கார். ஏன்னா ராஜா குண்டம் வந்து ராஜராணியிலிருந்து வேறுபட்டதில்லை, அதனால ராஜா குண்டம் பிரேமே தரக்கூடியதுங்கிறதுனால பிரபுபாதர் ரொம்ப பக்தர்கள்ட்ட எச்சரிக்கையாக நடந்துக்க சொல்லியிருக்கார். எப்படி பகலாஷ்டமி அன்று அனைத்து வைஷ்ணவர்களும் அந்த நள்ளிரவில் ராஜா குண்டத்தில் நீராடுவாங்க. இப்ப ராஜா குண்டம் பூமியில தோன்றி எண்ணற்ற வருஷங்களா இருந்தது. அது வந்து கிருஷ்ணருடைய மறைவுக்கு அப்புறம் கிருஷ்ணர் இந்த உலகத்தில் வேலை செய்து போனதுக்கு அப்புறம் அவருடைய பேரன் வஜிரநாபன் அதை பராமரிச்சுட்டு இருந்தார். அவருடைய காலத்துக்கு பிறகு அது வந்து பராமரிப்பு இல்லாம பொருட்கள்லாம் நிறைய புதர்கள்லாம் ஆகி அது இருக்கிற இடம் தெரியாம மறைந்துருச்சு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு 500 இடங்களுக்கு முன்னாடி அவர் இந்த பூமியில அவதரிச்சிருந்த பொழுது அவருடைய ஒரு விருப்பம் என்னன்னா புனித ஸ்தலங்களை புதுப்பிக்கணுங்கிற, விருந்தாவனத்தை சுற்றி உள்ள புனித ஸ்தலங்களை புதுப்பிக்கணும்னு சைத்தன்ய மகாபிரபு விருப்பமா இருந்தது. ஆனா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய அம்மாவோட வேண்டுகோளால சச்சி மாதாவோட வேண்டுகோளால ஜெகநாத் பூரிய தலைமையமா வச்சிருந்தார். ஆனாலும் அவர் விருந்தாவனம் யாத்திரை வர்றார். விருந்தாவனம் யாத்திரை வந்துட்டு அவர் கோவர்த்தன மலையை சுற்றி வளம் வந்து இந்த இடத்துல வந்து இப்பொழுது பச்சை இருக்கக்கூடிய ராதா குண்டம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆலமரம் இருந்தது. அந்த மர நிறத்தில் இழல்ல இருந்து சைத்தன்ய மகாபிரபு புனித நாமங்களை எழுதிட்டிருந்தார். அப்போ அவருக்கு அந்த தெய்வீக குலங்களுடைய காட்சி தென்பட்டது. உடனே சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பிரேமானந்தத்தினால் அதை உணர்றார், இதுதான் ராஜா குண்டம் சாம குண்டமாக இருக்கும்னு. சைத்தன்ய மகாபிரபு அந்த இடத்தை அவரே சுயமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வந்து இதுதான் ராஜா குண்டம் இதுதான் சாம குண்டம்னு தன்னுடைய வைஷ்ணவ பக்தர்கள் தன்னுடைய சகாக்களுக்கு காமிச்சு கொடுக்குறார். அதுக்கப்புறம் மீதி உள்ள இடங்களை சைத்தன்ய மகாபிரபு ரூப கோசாமி சுனாமி கோசாமி போன்ற அவருடைய நேரடி சீடர்களால் மீதி உள்ள இடங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். குறிப்பா ராஜா குண்டம் சாமி குண்டமும் சைத்தன்ய மகாபிரபு நேரடியாக கண்டுபிடிச்சதுனால இன்னும் விசேஷமான இடமா சொல்லப்படுது. சைத்தன்ய மகாபிரபு அமர்ந்திருந்த இடமும் இன்னும் அந்த ராஜா குண்டத்தோட கரையில் நம்மளால பார்க்க முடியும். சைத்தன்ய மகாபிரபு அந்த ராதா குண்டத்தில் இறங்கி அதிலிருந்து மண் எடுத்து அந்த ராதா குண்டத்தோட புனிதமான மண்ணை தன்னுடைய உடல்ல திளக்கலாம் பேசுகின்றார். பேசிட்டு அங்க ரொம்ப அற்புதமா கீர்த்தனை பாடி நர்த்தனம் செய்கிறார். சைத்தன்ய மகாபிரபு ஆறு கோசாமியில உண்டாமல் அனுப்பிச்சிருந்தார். அதுல ஒருத்தர் ரகுநாதாஸ் கோசாமி. ரகுநாதாஸ் கோசாமி அவர் பிறவிலே ஒரு பெரிய ஜமீன்தார் குலத்துல பிறந்தவர். தன்னுடைய பௌதிக வசதியெல்லாம் திறந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை தான் தன்னுடைய தனக்கு அடைக்கலம் சில ஒரு பாதத்தில் சரண பாதங்களில் முழுமையாக சரணிஞ்சு அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு செயலில் ஈடுபட்டார். சைத்தன்ய மகாபிரபு அவரை விருந்தாவனம் வசதி கட்டளை விடுறார். இப்போ ரகுநாதாஸ் கோசாமி விருந்தாவனத்தில் வந்து அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு சிஷியர்கள்லேயே வந்து ரகுநாதாஸ் கோசாமி திரவரத்துக்கு ஒரு முன்னதாரணமாக திகழ்ந்தவர். அவர் தனக்குன்னு ஒரு பஜன் குடியில் கூட வச்சுக்க மாட்டார். ஏதோ தினமும் ஏதோ ஒரு மனத்துக்கடையில் இருப்பார், ஜெபம் செய்வார். அங்கேயே தன்னுடைய அவர் வந்து ரொம்ப விசேஷமா வாழ்ந்திருந்தார். அந்த ராதா குண்ட கரைகள்ல கோவர்த்தன மலை ராதா குண்டத்தை சுற்றி உள்ள இடங்கள்ல ரகுநாத கோசாமி ஆயிரம் முறை வைஷ்ணவர்களுக்கும் வைஷ்ணவ பக்தர்களுக்கும் கோவர்த்தனத்துக்கும் நமஸ்காரம் செய்வார். அங்கிருந்து தன்னுடைய பக்தி தொண்டை பயிற்சி பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு சமயம் ரகுநாதாஸ் கோசாமி ஜபம் செய்து இருக்கும்போது அங்கு ஒரு புலி அவர் இருக்கிற இடத்துக்கு வந்திருந்தது. அதை கூட கவனிக்கல. தன்னுடைய ஜபத்துல சமாதி நிலையில் இருந்தார். ஆனா கிருஷ்ணர் அந்த புலியினால் ரகுநாதாஸ் தாஸ் கோசாமிக்கு எந்த விதமான அபாயம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையில் ஒரு பெரிய தடியை வச்சுட்டு அவர் பக்கத்தில் நின்று இருந்தார். இது சனாதன் கோசாமி கவனிச்சிடுறார். அந்த ஒளியாக இருந்தது. அப்போ சனாதன் கோசாமி ரகுநாதாஸ் கோசாமிகிட்ட வேண்டுகோள் விடுக்கிறார். இப்போ நம்ம வந்து நம்முடைய நோக்கம் ராதா கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது. ஆனால் நீ ஒரு பஜன் குடி வச்சுக்காதனால உனக்கு வரக்கூடிய அபாயங்களை நம்ம காப்பாற்றுக்காக பகவானுடைய சேவையில் ஈடுபடுறார் அப்படின்னு சொல்லும்போது ரகுநாத கோசாமி ரொம்ப வருத்தப்படுறார். ஆனாலும் உடனே அவர் அந்த பஜன் குடி ஏற்பாடு செய்துக்கல. இன்னொரு சமயம் ரகுநாதாஸ் சாமி தாஸ் கோசாமி ஜபம் செய்து இருக்கும்பொழுது ஸ்ரீமதி ராதாராணி அவரை வெயிலில் இருந்து காப்பதுக்காக தன்னுடைய சதர தன்னுடைய சாலில் எடுத்து அவருக்கு மேலே போட்டுன்றார். மேலே பிடிச்சின்றாங்க அவர் மேலே வெயில் படக்கூடாதுன்னு. எதையும் சனாதன் கோசாமி கண்டுபிடிக்கிறார், பார்த்துன்றார். அப்போ ரகுநாத கோசாமி திரும்பவும் ரகுநாத கோசாமிகிட்ட சனாதன் கோசாமி சொல்றார், நீ திரும்பவும் பஜன் கூடி வச்சுருவதில்ல, இன்னைக்கு ராதாராணி என்னுடைய சேவையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே ரகுநாத கோசாமி ரொம்ப வேதனை அடைஞ்சு அந்த ராதா குண்ட கரையிலே தனக்கு ஒரு பஜன் குடியை ஏற்படுத்திட்டு அங்கே வந்து பக்தி தொண்டு செய்கிறார். இப்படி ரகுநாதாஸ் கோசாமி ராதா குண்டுடைய கரையிலிருந்து பக்தி தொண்டு செய்யும்போது அவருக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் மனதில், இந்த ராதா குண்டு சாமி குண்டு சுற்றி படித்துறைகள் எதுவும் அமைக்கப்படலை, அதனால விரஜராசிகள்லாம் வந்து குளிக்கிறதுக்கும் பக்தர்கள் வந்து ஸ்நானம் எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை சுற்றியும் நான் வந்து இதை சுத்திகரித்து அருமையான படித்துறை ஏற்படுத்தினா பக்தர்கள்லாம் வந்து ஸ்நானம் பண்றதுக்கும் ராதா குண்டத்தை வழிபடுறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும்னு விரும்பினார். ஆனா அவர் தன்னுடைய நிலை என்னார், நான் இப்போ என் கையில பைசா எதுவும் இல்லை, நான் எல்லாத்தையுமே திறந்து இப்போ ஒரு சன்னியாசம் வாழ்ந்துருக்கேன், நான் எப்படி இதை செய்ய முடியும்னு அவர் வருத்தப்பட்டார். அந்த சமயத்துல எல்லா இடத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார். ரகுநாதாஸ் கோசாமியோட மனதில் உள்ள ஆசையும் அவருடைய விருப்பத்தையும் புரிஞ்சின்றார். அதே சமயத்துல பத்ரிநாத்துக்கு ஒரு பக்தர் ஒரு வேண்டுகோளுக்காக காணிக்கை செலுத்துறதா பத்ரிநாத்துக்கு போறார். அவர் வந்து பத்ரிநாதருடைய பக்தர். அவர் ஒரு வேண்டுகோளை நிறைவேற்றினா அவர் வந்து காணிக்கை செலுத்துறதா பிரார்த்தனை செய்திருந்தார். அந்த வேண்டுகோளை நிகழ்த்தி பண்றதுக்காக தன்னுடைய காணிக்கை எடுத்துட்டு அவர் பத்ரிநாத் புறப்பட ஆயத்தமாகும் போது பகவானுடைய கனவை தோன்றி, நீ பத்ரியில வந்து எனக்கு சமர்ப்பிக்க வேண்டாம், நீ விருந்தாவனத்துல போய் அங்க கோவர்த்தன மலையில் இருக்கிற ரகுநாத தாஸ் கோசாமி என்ற பாபாஜிட்ட இந்த என்னுடைய காணிக்கையை செலுத்திடு, அவர்கிட்ட கொடுக்கறதும் நீ பத்ரியில வந்து எனக்கு சமர்ப்பிக்கிறதும் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அவருக்கு கட்டளையிடுறார். அதை தன்னுடைய தன் அதை செலுத்த எடுத்துட்டு அந்த பக்தர் விருந்தாவனத்துல வந்து ரகுநாத தாஸ் கோசாமி இருக்கிற இடத்த விசாரிச்சுட்டு வந்து அங்க வந்து அந்த தொகையை அவருக்கு அளிக்கிறார். அப்போ பகவானுடைய கருணை எண்ணி பிறந்த ரகுநாதாஸ் கோசாமி அவரும் ஜீவகோசாமி சேர்ந்து அந்த ராதா குண்ட சாமி குண்டை புதுப்பிச்சு அவருடைய படித்துறையில் அமைக்கிற செயல் விஜயவாசிகள் ஈடுபடுத்துறாங்க. அப்படி அவங்க படித்துறை அமைச்சிருக்க சமயத்துல சாமகுண்ட படித்துறை வந்து நல்லபடியாக அமைச்சு முடியும் வரும், ஒரு சதுர வடிவில் அமைஞ்சிடும். ஆனா ராதா குண்ட படித்துறை அமைக்கூடிய சமயத்துல அந்த கரையில ஒரு ஐந்து மரங்கள் பிரம்மாண்டமான மரங்கள் நின்றுருக்கும். அது வந்து அந்த படித்துறை அமைக்கிறதுக்கு ஒரு இடையூறா இருந்தது. அப்ப அந்த மரத்தை வெட்டக்கூடிய பணியில விஜயவாசிகள் ஈடுபட இருந்தாங்க. அன்று இரவு ரகுநாதாஸ் கோசாமியோட கனவுல யுதிஷ்வர மகாராஜ் யுதிஷ்வர சக்கரவர்த்தியான தர்மர் தோன்றுவார். அவர் தோன்றி ரகுநாதாஸ் கோசாமிட்ட ஒரு வேண்டுகோள் வைப்பார். ஓ பாபாஜி, தயவுசெய்து நீங்க நாங்க இங்க வந்து ராதாகிருஷ்ணோட நித்தியமான லீலையில பார்த்துட்டு இருக்கோம், நாங்க பஞ்சபாண்டவர்களாம் இங்க இந்த மரமா விருஷமா நின்றுட்டு இருக்கோம், தயவுசெய்து எங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டாம், உங்களுடைய கருணை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் ரகுநாதாஸ் கோசாமிட்ட வேண்டுகிறார். ரகுநாதாஸ் கோசாமியும் பாண்டவருடைய பக்தி எண்ணி அன்று காலையே உடனே விஜயவாசிகள் அழைத்து அந்த மரங்களை எதுவும் செய்ய வேண்டாம், அந்த மரங்களை விட்டுட்டு படித்துறை அமைக்கிற மாதிரி வேண்டினார். அதாவது சாம குண்டம் வந்து சதுர வடிவில் இருக்கும், ராஜா குண்டம் கொஞ்சம் பேப்பரா அதாவது சரியான வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த வேலைக்கு அப்புறம் ரகுநாத கோசாமி ரகுநாதாஸ் கோசாமி ஒரு நாள் ஜபம் செய்துட்டு இருக்கும்போது பிரஜராசிகள் துணி துவைத்ததுக்காக ராஜா குண்டத்துக்கு வரதை பார்த்தார். ராஜா குண்டம் மிகவும் புனிதமான தீர்த்தம், அந்த தீர்த்தம் வந்து ராஜாவுடைய பிரேமமா சொல்லப்படுது. பிரஜராசிகளுக்கு வேற தீர்த்தம் இல்லாதனால்தான் நீங்க வந்து துவைக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்ப பக்கத்திலேயே ஒரு கிணறு தோண்டிட்டோம்னா இவங்க வந்து இந்த ஸ்நான மண்டலத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் பிரஜராசிகளை அழைத்து பக்கத்தில் ஒரு கிணறு தோண்ட சொல்றார். அப்படி அவர்கள் கிணறு தோண்டும்போது திடீர்னு அந்த கிணத்துக்கு தோண்ட இடத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. ரத்தம் வர ஆரம்பிச்சது அந்த பிரஜராசிகள் பயந்து வந்து ரகுநாத கோசாமிக்கு சொல்லுவாங்க. அப்ப ரகுநாத கோசாமி புரிஞ்சின்றார், அது கோவர்த்தனுடைய நாக்கா சொல்லப்படுது. அந்த கோவர்த்தனுடைய நாக்கு தான் இப்போ இவனுடைய கடப்பாறையில பற்றிக்கின்ற உடம்பு. ரகுநாதர் உடனே பிரார்த்தனை செய்து அங்க ஒரு கோவில் எழுப்ப சொல்றார். ராஜா கோவிலுக்கு சுற்றி மிக மிக புனிதமான ஸ்தலங்கள்லாம் இருக்கு. அதுல ஒண்ணு ஜிக்வா மந்திர்னு சொல்லி கோவர்த்தனத்துடைய நாக்கா சொல்லப்படுது. அந்த இடத்துல கோவில் அமைச்சிட்டு பக்கத்துலேயே வேற ஒரு இடத்துல ரகுநாதாஸ் கோசாமி அவங்களை கிணறு வெட்ட சொன்னார். இப்படி இந்த உலகத்திலேயே புனிதமான இடம் பிருந்தாவனம், அதிலும் புனிதமான இடம் கோவர்த்தனம், அதிலும் புனிதமான இடம் ராஜா குண்டம். இந்த ராதா குண்டத்தை சுற்றி எண்ணற்ற அற்புதமான இடங்கள்லாம் அமை புனித ஸ்தலங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. ஜிவா மந்திர், லலிதா குண்டு, சுரபி குண்டு, அப்புறம் நிறைய ரகுநாதாஸ் கோசாமியுடைய சமாதி மந்திர், பஜன் குட்டீர், அப்புறம் ஜானவ மாதா வந்து அமர்ந்த இடம், சைத்தன்யமா அமர்ந்த இடம், இப்படி நிறைய வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்கள், கிருஷ்ணதாஸ் கைராஜ் கோசாமியுடைய பஜன் குட்டீர், பாண்டவர்கள் விஷயமா இருந்தது, இது எல்லாமே இந்த ராதா குண்டத்தை சுற்றியும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதனால ஒவ்வொரு வைஷ்ணவரும் தன்னுடைய இறுதி காலத்துக்குள்ள இந்த இடத்துல போய் அவங்களுடைய பக்தி தொண்டை முன்னேற்ற எடுக்கிறதுக்காக பிரார்த்தனை செய்யலாம். அந்த இடங்கள்ல போய் தன்னை புதுப்பிச்சு தூய்மைப்படுத்திக்கலாம். எப்படி இன்றைக்கு நம்ம வந்து ராதா குண்டத்தை நினைக்கிறதுனாலயோ பேசுறதுனாலயோ கேட்கறதுனாலயோ அதை தரிசித்தாளர் பழமையும் அது அதில் போய் ஸ்நானம் பண்ண பழமையும் அடைகிறோம். ஸோ அதனால நம்ம எல்லாரும் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ராஜா ராணிகிட்ட பிரார்த்தனை செய்துக்குவோம். அவங்களுடைய தூய்மையான கருணை நமக்கு தேவை அப்படின்னு, அவங்களுடைய கருணை மூலமா மிக எளிமையாக நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றடைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நித்தியமான செயலில் ஈடுபட முடியுங்கிறது இன்றைக்கு நம்முடைய ஒரு தனியான பிரார்த்தனையை நம்ம ராஜராணிக்கு சமர்ப்பிப்போம். ஜாய் ஸ்ரீ ராதா குண்டுக்கு, ஜாய் ஸ்ரீமதி ராஜராணிக்கு, ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, பாகவதமானந்தே.